எப்பெரும் தன்மையும் எவ்வளவு திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருளி. எப்பெரும் தன்மையும், ஆக எப்பெரும் தன்மையும் எவ்வளவு திறமும், யாராக இருந்தாலும் சரிங்க, அவங்கவுங்க திறத்தை அவரவருடைய நிலையிலேயே ஆண்டு கொள்ளுகிற பெருமா. நீங்க இதுக்கு உதாரணம் சொன்னா 61 வரலாறும் இதுக்கு உதாரணம் தான். எப்பெரும் தன்மையும் எவ்வளவு திறமும் அப்பரிசத்தனால் ஆண்டு கொண்டு அருளி. நம்முடைய திருநீல கண்டர் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஓடு தருகின்ற தொண்டருக்கு ஓட்டை கொடுத்தே ஆட்கொண்டார். இந்த ஓட்டை பத்திரமா வச்சிருப்பா, நான் வந்து வாங்கிக்கிறேன், சில நாள் கழித்து வந்து பெற்றுக் கொள்கிறேன்னு போனார். அப்புறம் போனார், ரொம்ப நாள் கழித்து வந்து நான் தந்த ஓடு தந்து நில் என்றான் அருணர். யாரு அவன் கேட்டா, எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான், வச்சு வாங்குவதில் வல்லவன், மறைச்சு வச்சுட்டு குடியான்னு கேட்டாருந்தார் தேக்கிலாசுமா. அதே அமநீதியாருடைய புராணத்துல பாருங்க, அவரு கோவணம் தான் கொடுத்து கொண்டு இருந்தார். கோவணம் கொடுக்கறவர்கிட்ட கோவணத்தை கொடுத்து தான் ஆட்கொண்டார். இவருக்கு கொண்டு அந்த ஓட்டை கொடுத்து, அவருக்கு கொண்டு கோவணத்தை கொடுத்து, ரெண்டு பேரும் மாத்திட்டாங்க ஒரு சேஞ்ச் பண்ணி இல்லீங்களா. திருநீலகண்டத்தை வந்து, இந்தப்பா எங்க ஒரு கோவன ஆடை இருக்குது பத்திரமா வச்சிரு, அவனை இவருக்கு கொடுத்துட்டு, அவர் அமநீதியாட்ட போய் ஓட்டை கொடுத்து பத்திரமா வச்சிரு அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவங்க அவங்களுக்கு தக்கவாறு ஆட்கொள்ள, ஓட்டினுடைய பெருமை அறிந்தவர் திருநீலகண்டர், அவர்கிட்ட போய் கோவணத்து கொடுத்த என்ன போகுது. அதே போல கோவணத்தின் பெருமை அறிந்திருப்பவர் அமநீதியா. எனவே இவனுடைய பெருமை நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை. சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவார், திருநீலகண்டத்தையாவது கொடுக்கும்போது என்ன சொல்லுவாரு, இது பொன்னினும் மணியினும் போற்ற வேண்டுவர், நீ பொன்னால் அமைத்து தருவாயாயினும் நான் கொள்ளேன், எனவே ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும் நீ அப்படின்னு எச்சரிக்கை சொல்வார். அமநீயாக்கா அதெல்லாம் இல்ல, உனக்கு தெரியாது இல்லப்பா, நீ கந்தை கீழிடும் கோபனம் கருத்தறிந்து உதவுகின்ற தொண்டர் அல்லவா, உனக்கு தெரியும், சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொன்னார். இது வந்து அப்படிப்பட்ட கோவணம் இப்படிப்பட்ட கோவணம் எந்த விளக்கும் சொல்லுங்க, உமக்கு தெரியும், இந்த பத்திரமா வச்சு அப்படின்னு போனார். அவர் திருப்பி கேட்கும்போது கேட்பார், நாங்க ரொம்ப நாள் கழித்தாயா வந்தேன், அது எப்படி என்ன கருத்து, திருநீல கண்டத்து கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்தேன், உங்கள்ட கொஞ்ச நேரம் கழிச்சு தாயா வந்தேன், இப்ப நீ கோவணத்தை காணும்னு சொல்றீங்க. யாரு கோவண கல்வர், கோவணத்தை கவர்ந்த கல்வன் என்ன சொன்னாரு, அது கூட ரொம்ப நுட்பங்க, கோவண கல்வர் அல்லவா. கோவணம் என்பது எது, கோவணம் இறைவன் உடுத்தி இருக்கிற கோவணம் எது, மறை என்கிற கோவன் இல்லைங்களா, சாடல்ல தானே சொல்கிறார் அவன் உடுத்தி இருக்கிற எது அப்படின்னு கேட்டா, கோவணம் என்பது தானே அவனுக்கு, மறைதானே அவனுக்கு கோவணம். சாடல் திருச்சாடல என்ன பாட்டுங்க, பூசுவதும் வெண்ணீர் புண்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால் மறைபோடும் காணேறி, பூசுவதும் பேசுவதும் புண்பதும் கொண்டு என்னை ஈசன் எவ்வுயிருக்கும் இயல்பானான் சாடலும். இரண்டாவது பாட்டு, என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் ஈசன், துன்னம் பெய் கோவனமாய் கொள்ளுமது என்னேடி, மண்ணுகளை துண்ணுபொருள் மறை நான்கே வான் சரடாய் தன்னையே கோவனமாய் சாத்தினங்கான் சாடலும். இறைவன் உடுத்தியிருக்கிற கோவனம் என்பது எதுன்னு கேட்டா, மறைதானே கோவனம், மறைதானே கோவனம், ஆமா சந்தேகமே இல்ல. அப்ப மறையாகிய கோவணம் அப்படின்னு சொல்லும் போது, இங்க அமநீதியாருடைய புராணத்துல இவர் தானே கோவணத்தை மறைத்து வைத்துட்டு வந்தாரு, மறைத்ததுனால இறைவனுக்கு என்ன பேர் ஆகி போச்சு, கோவண கல்வன், கொடுத்த இவன் தான் மறைச்சிட்டான், அதனால கோவண கல்வன். அது மட்டும் பொருள்ங்க, மறை என்கிற நூலில் அவன் மறைந்திருக்கிற காரணத்தினால் அவன் கோவண கல்வன், மறைக்குள் மறைந்துதானே இருக்கிறான், மறையாகி வேதங்கள் ஐயா ஐயா ஐயான்னு தேடு, அவன் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறான், மறைக்குள் மறைந்திருக்கிற அந்த பெருமான வெளியே தேடுது மறை, எனவே மறைக்குள் மறைந்திருப்பதனால் அவன் கோவன கல்வன். உயிரை கவர்ந்தா உயிரை உயிருக்குள் அமர்ந்திருந்தான் எனது உள்ளம் கவர் கல்வன் அல்லவா, ஞான சம்பந்தபுரம் உள்ளத்தின் கண் மறைந்திருப்பதனால் உள்ளம் கவர் கல்வன், கோவணத்தின் கண் மறைந்திருப்பதனால் கோவன கல்வன். இறைவனுக்கு எத்தனை பேர் இருக்கும், கோவன கல்வன் சேக்கிலா பெருமான் ரெண்டு பொருள் சொல்லியிருக்கிறார், ஒன்று மறையாகிய கோவணத்தின் கண் மறைந்திருப்பவன் என்பதனால் கோவன கல்வன், அமநீதியாரிடத்துல கோவணத்தை கொடுத்து விட்டு மறைத்து இவரே வந்து கேட்பதனால கோவன கல்வன். இவ்வளவுதான், ஆக அது மாதிரி அவ்வளவு நிலையில போய் ஒவ்வொருத்தையும் போய் அவனால முடியாதது கேட்கலையே, யாரார் எப்படி கண்ணப்பர் வேடர்குலத்தில் தோன்றியவர் கொல் எரி குத்து என்று அறிந்திருக்கக்கூடிய ஒன்று அந்த நிலையை உடையவரிடத்தான் போய் கண்ணையே கட்டுகிறார். பல போர்கள் போய் எத்தனை தலைகளை வெட்டி வீழ்த்தி இருப்பார் திருத்தொண்ட நாயனார், அவரிடத்தான் பிள்ளைக்கரியை கேட்டார். எனவே அவருக்கு யாரை எந்த வகத்தில் ஆற்றுப்படுத்த வேண்டும், எந்தெந்த நிலையில் அவரை தன் வயப்படுத்த வேண்டும் என்பது அறிந்திருப்பவன் அவன் ஒருத்தன்தான். நமக்கு வேணா என்ன தெரியலாம், இவரை போய் இப்படி பண்ணலாமா, அவரை போய் அப்படி பண்ணலாமா என்று நமக்கு வேணா கேள்வி எழுங்க. ஆனா வைத்தியநாதனுக்கு யாரை எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று அவனுக்குத்தான் தெரியும். பார்வையாளராகிய நமக்கு தெரியாதுங்க. நமக்கு வாழ்க்கையில சில துன்பங்களும் சில இன்பங்களும் நமக்கு ஏற்படுகின்ற பொழுது அது நமக்கு வேண்டும் என்பதனால அதை கொடுக்கறான். வேண்டாம்னு நினைச்சா கொடுக்க போறான்னா என்ன, சரி இது இவனுக்கு இருக்கட்டும், அனுபவி கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பதனாலதானே கொடுக்கறான். அவனை மீறி எந்த வினை வந்து நம்மை பற்றிடப் போகுது? இன்று வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன் என்று நாம திருமுறை படிச்சுட்டு துன்பம் வருகின்ற பொழுது ஐயோ அவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைச்சா என்ன ஆகும்? ஆக எதுவாக இருந்தாலும் திருவருள் சம்பந்தம் இல்லாமல் வினை தடம், வினை ஒன்று ஒருபோதும் பயனை வந்து தாராது. வினை பயனை தரணும்னா அதை அவன் தான் கூட்டுவித்தாக வேண்டும். அப்ப அவன் கூட்டுவிக்காம வினை வந்து பயனை கொடுக்க, ஆக இன்று வரும் வினைகளுக்கு எம்பிரான் உளன். அப்ப அந்தந்த உயிருக்கு அந்தந்த வகையில தான் பக்குவப்படுத்தி ஆக வேண்டும். அதனால நாம அடுத்த ஆட்களை எண்ணிக்கொண்டு இதுங்க இப்படி அவங்க அப்படி என்று கருதுவது எளிதான வேலை. நமக்கு வருகின்ற பொழுதுதான் நாம் அதுல எவ்வளவு உரைப்போடு நிற்கிறோம், உறுதிப்பாடோடு நிற்கிறோம் என்பதை அவங்கவங்களுக்கு அனுபவப்படுகின்ற பொழுதுதான் தெரியுங்க. எனவே திருவருள் யாராக இருந்தாலும் அவரவர் நிலைக்கு ஏற்றாறு போலதான் பக்குவப்படுத்துவார். ஏன் இவருக்கு சூளை கொடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நாம எந்த காரணம் நாம சொல்ல முடியாது. ஏன் இவருக்கு பாலம் மட்டும் கொடுத்தாரு, ஒரு துன்பத்தையும் கொடுக்காம ஆட்கொண்டுட்டாரு அப்படின்னு நாம என்ன காரணத்தை சொல்ல முடியும்? நாம சொல்லுவது எந்த காரணம், ஏதாவது ஒன்று பெருமக்களுடைய நிலையை பெருமைப்படுத்துற மாதிரி அமையுமான்னு கேட்டா, நாம எந்த காரணம் சொன்னாலும் அவர்களை பெருமைப்படுத்தாது. நம்ம அறிவுக்கு அது எட்டக்கூடிய ஒன்று அல்ல. இங்க ஞான சம்பந்த ரெண்டு பேரும் ஒரே காலத்துல வந்தாங்க, ரெண்டு பேரும் ஒரே பணியைத்தான் செய்தாங்க இல்லைங்களா. ரெண்டு பேருடைய பணியும் ஒன்றுதான், இவரும் சைவம் தழைக்க வந்தவர் தான், அவரும் சைவம் தழைக்க வந்தவர் தான். இருவரும் சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண் என்று போற்றப்படுகிற பெருமைக்குரியவர்கள். ரெண்டு பேரும் ஒன்றுதான் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரவங்க, ஆனா ஆட்கொண்ட விதம் ரெண்டு பேருக்கு ஒன்று இல்லவே. எவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிற நாவுக்கிறது, வலிக்கின்றது சூளை தவிர்த்தருளி, சுடுகின்றது சூளை தவிர்த்தருளீர், வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தும் என் வேதனையாயின விலக்கியிடாய், அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே ஆகி. பரவாயில்ல பெருமானே, முடிஞ்சா நீக்கி கொடுங்க இல்லையா, இருக்கட்டும் இது அன்பை தருமானால் இருக்கட்டும், அடியார் படுவது இதுவே ஆகில் என்னுடைய துன்பம் நீங்களும் என்னுடைய விண்ணப்பம், நான் விண்ணப்பிப்பது என்னுடைய உரிமை, அது நீங்கலாம் நீங்காமலும் போகலாம். நீக்காமல் இருந்தாத்தான் நான் அன்பன் ஆவேன் என்று சொன்னால் இது அமையும். அடியார் படுவது இதுவே ஆகில் அன்பே அமையும். எவ்வளவு நெஞ்சுரம் இருந்து அதை சொல்ல முடியும் நினைச்சிருப்பாரு. எல்லாரும் சொல்லிட முடியுமா என்ன? கொடியை விட்டு விட்டால் உங்களுடைய உயிர் தப்பும் என்று சொல்லும் போது, இல்ல உயிர் போகட்டும் நான் கொடியை பிடித்திருப்பது தான் நிற்பேன் காட்டுதான் கொடி காத்த குமரனாக நாம பார்க்கிறோம். விட்டிருந்தா என்ன இருக்கும், கொடியை விட்டிருந்தா உயிர் பிழைத்திருக்கலாம், கொடியை விடாதனால உயிரை விட வேண்டியதா போச்சு. அப்ப எது விட வேண்டிய பொருள் என்னும் போது அவருக்கு என்னமோ கொடிதான் உயிர், உயிரை விட மேலா தெரிந்தது, எனவே கொடியை பிடித்துக் கொண்டார் அல்லவா. அது மாதிரிதான் இந்த தொண்டர்களுடைய நிலை, அங்க இறங்கி இருக்கிற நிலையில உறுதிப்பாடு, இறைவனிடத்துல கொண்டிருக்கிற அன்பும் அந்த நம்பிக்கையும் தான் அந்த உறுதிப்பாட்டை கொடுக்கும். எந்த இடுக்கண்பட்டிருக்கணும் இறந்து ஆரையும் விடுக்கற்புறான் என்று வினவுவோம் அல்லோ, அடுக்கற் கீழ் கிடக்கினும் அருளின் நாம் முத்த நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே என்று வாழ்ந்து காட்டியவர் நாவுக்கரசு பெருமான். அவர் எந்த நிலையிலும் அந்த கலக்கமே இல்லாமல் இந்த மலையே வந்து வீழினும் மனிதர்களால் நிலையில் இருந்து கலங்குகிறேன் என்று வாழ்ந்து காட்டியவர் நாவுக்கரசு பெருமான். எனவே தொண்டர்களை ஆற்றுப்படுத்துகிற திறன் அப்படின்னு எடுத்துக்கொண்டார். இந்த ஒரு வரிக்கு 63 வரலாறும் அடங்கும். எவ்வெவர் நிலையும் ஆக எப்பெரும் தன்மையும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அது எத்தகையோரையும் அவர்களது எவ்வகைப்பட்ட திறன்களையும் அவ்வப பரிசினால் ஆண்டு கொண்டு அருளி. நினைச்சு பாருங்க, கண்ணப்ப நாயனார் இடத்துல போய் கண்ணை கேட்டது போல வேற யாத்தை ஏன் கேட்கல, சாமி கற்றுக்கலாம் இல்லையா கேட்டா அவராலதான் அதை செய்ய முடியும். செய்ய முடியாத ஒண்ணு போய் கேட்பாரா? நினைச்சு பாருங்க, ஒரு அருமையான ஒரு செய்தி ஒன்று, அதாவது ஒரு கருத்தரங்கல ஒரு அருமையான ஒரு கருத்தை பதிவு செய்தார். நாம அந்த கோணத்துல நாம இதுவரைக்கும் பார்க்கலைங்க. வியப்பாக இருந்தது அவருடைய அந்த கருத்து என்ன அப்படின்னு கேட்டா, சிறு தொண்டு நாயனாருடைய வரலாறு நமக்கு வரலாறு விரிக்க வேண்டியதோ எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இப்ப உணவு பரிமாறி வைத்திருக்கிறாங்க, இறைவர் அமர்ந்திருக்கிறார், பக்கத்துல ஒரு சிவனடியா இருந்தா நான் சாப்பிடுறேன்னு சொல்றாரு சாமி. இவரு யாரும் இல்லைங்களே அப்படின்னா வெளியே போய் பார்த்துட்டு வார்னார். வெளியே போய் சுத்தி முடிச்சு பார்த்து ஒருத்தரும் இல்லைன்னு வந்தார். அப்பதான் கேட்கிறார், இதனால இது ஒரு தடையா அடியவர் அமுது செய்வதற்கு அப்படின்னு கருதினார். அப்பதான் என்ன கேட்கிறார், சாமி இந்த திருநீடு பூசுவரை பார்த்து பூசுபவன் நான், நீங்க சரினா பக்கத்துல நான் உட்காந்துக்கிறேன். தன்னுடைய மகனைத்தான் கரியாக சமைத்திருக்கிறார், அவர் என்ன கேட்கிறார், நீங்க சரினா நான் உட்காந்துக்கிறேன் பக்கத்துல. உடனே சாமி சொல்ற, உண்மை போல திருநீர் பூசி இந்த உலகத்துல யார் யார் இருக்கிறார், வா உட்கார் அப்படின்ட்டார். உடனே பணியாட்களை பார்த்தாங்க, இன்னொரு இலையை போட்டாங்க, உணவு இங்க வச்சது பாதி ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சாச்சு. அடுத்து இவர் ஏதாவது சொல்லி விடுவாரோ அப்படின்னு கலக்கம்ங்க சிறு தொண்ட நாயனா இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, வேகமா சாப்பிடலான்னு என்ன பண்ணாரு, சாப்பிடறதுக்கு ஒரு சாதத்தை போட்டு கசிஞ்சு கையில எடுத்து வாயிட்ட கொண்டு போகும்போது கையை பிடிச்சாரு. என்ன சொன்னாரு, ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உணவு உண்பவன் நான், நீ நாளும் உண்பவன் நீ, உனக்கு என்ன அவசரம் கையை பிடிச்சிட்ட. இது நம்ம வர்றாரு படிச்சுட்டோம், இதுதான் நம்ம பார்த்த நிலை. அப்பதான் என்ன சொல்றாரு, உன் பையன் இருந்தா கூப்பிடு திருநீர் கொடுக்கணும்னா. பையன் இல்ல சாமி அப்படின்னா சொன்னாரு, அவன் இப்போது அவன் உதவானார், கூப்பிட்டாத்தான் சாப்பிடுவன்ட்டார். வேற வழி இல்லை, எந்திரிச்சு போய் ரெண்டு பேரும் போய் அழைச்சாங்கன்னு நம்ம பார்ப்போம். இப்ப நமக்கு இந்த இடத்த மட்டும் வச்சுக்கோங்க, நான் கைய பிடிச்சிட்டேன். எதுக்கு பிடிச்சிருக்கிறாரு, ஆறு மாதத்துக்கு ஒரு முறை சாப்பிட்ற நானே சாப்பிடல, உனக்கு என்ன அவசரம் பிடிச்சிட்டா இல்லைங்களா. இதுதான் தேக்கிடா குருமா நமக்கு காட்டியிருக்கிற நுட்பம்ங்க. ஆனா அதுக்குள்ள மறைந்து கிடக்கிற இன்னொரு நுட்பம் என்ன தெரியுங்களா, இது நாள் வரை அடியார்கள் சாப்பிடாம நீ சாப்பிட்டதில்லையே, இன்னைக்கு அந்த தொண்டுக்கு இடையூறாக முந்திக் கொண்டு சாப்பிடுகிறாயின் சாமி பிடிச்சிட்டாரா. இன்னைக்கு வரைக்கும் அடியார் சாப்பிட்ட பிறகுதானே நீங்க சாப்பிடற வழக்கம் உனக்கு, இன்னைக்கு ஏன் முந்தைய போற. இப்ப நீங்க நினைத்து பாருங்க, இதுதான் தொண்டு என்று உணர்த்திய இறைவன் அந்த தொண்டை பாதுகாப்பதற்கு கையையும் பிடிச்சு நிறுத்துறான். நமக்கு வெளிப்படுத்த பாத்தீங்கன்னா கையை பிடிச்சு தடுத்துட்டாரு சாமின்னு மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. ஆனால் ஏன் தடுத்தான்னு கேட்டா, அந்த தொண்டு தடைபடக்கூடாது என்று காத்திருக்கிறான் என்பது எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பெரியவரான படிச்சுமே எத்தனை பேருடைய அறிவு கட்டி இருக்குங்க. யாருக்கும் எட்டல, எனக்கு இதுவரைக்கும் அந்த கோணம் பார்த்ததே இல்லைங்க. நம்ம அந்த இடத்த படிக்கும் போதெல்லாம் சாமி தடுத்துட்டாரு, நம்ம ஒரு விளையாட்டா சொல்றாரு சாமி, அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உண்ணுகிற நானே இன்னும் சாப்பிடாம ஏன் போய் சாப்பிடறேன்னு கையை பிடிச்சதுதான் தெரிந்ததே ஒழிய, அவர் கையை பிடித்தது அவருடைய திருத்தொண்டை பாதுகாக்க என்பது யாருக்கு தெரிந்திருக்கு. அப்ப இப்படித்தாங்க தரா, கைதரவல்ல கடவுள் போச்சு, கைதரவல்ல கடவுள் அவன் தானே தொண்டு. நாம நினைச்சிருக்கிறோம் நாம தான் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம், நாம தான் தொண்டு. தொண்டு செய்கிற உள்ளத்தை நமக்கு கொடுத்து நினைப்பை கொடுத்து அந்த தொண்டை பாதுகாக்கிற பணியிலும் அவன் தான் நிற்கிறான். அவனை அவன் அவன் கை விட்டுட்டானா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியும். கை காப்பவர் நம்மை கரை முடற்று அண்ணல் என்பது தேவான், காப்பவர் நம்மை கரை முடற்று அண்ணல். அப்ப தொண்டு செய்கிற உள்ளத்தை கொடுத்த பெருமான் அந்த தொண்டை பாதுகாப்பதற்கும் அவன் பார்த்து கையை பிடிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க, சாத்திருப்பார் இல்லையா. என்னாச்சு, எந்த ஒரு தொண்டுக்காக தன் மகனை கொடுத்தாரோ அதுவே என்ன ஆயிருக்கும் அந்த இடத்துக்கு. நினைச்சு பாருங்க, அடியார் அமுது செய்ய வேண்டும் என்று கருதித்தானே இவர் மகனையே அறிந்து கொடுத்திருக்கிறார். சிவனடியார் சாப்பிட்ட பிறகுதானே சாப்பிடுவது வழக்கம், அன்னைக்கு அவர் மட்டும் கொஞ்சம் ஒரு நிமிடம் தாமதித்திருந்தா, இறைவரை தடுக்கிற நிறுத்தி இருந்தார்னா என்ன ஆயிருக்கும்? என்ன தெரிகிறதுங்க, நாம் செய்கிற தொண்டுக்கு நம்ம கூடவே நிற்பவன் நம்முடைய பெருமான் என்பது நாம் உணர்ந்து கொள்ளும். நாம் செய்வது ஒரு சிறு பணியாக இருக்கலாம், அந்த சிறு பணியில கூட அதை செய்யுமாறு உள்ளத்தில் நமக்கு நினைப்பை கொடுத்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டு நாளும் நிற்பவன் அவன்தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் தான் விடாம செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் தான் விடாம செஞ்சிட்டு இருக்கிறேன் நினைக்கிறோங்க. இப்படின்னா நம்ம அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஒரு நொடி அவர் அமுத்து அமுத்துனார்னா, மறக்குமாறு இல்லாத என்னை மறப்பித்து மண்ணில் பிற எங்க மறப்பே இல்லாத இடத்துல இருக்கிறவரையே இப்படி இப்படிங்கிற நேரத்தில் மறக்க செய்து பிறக்க வச்சுட்டாரு. நாம மறக்கிற உலகத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், நம்மளை நினைக்குமாறு அவன் செய்யலைன்னா நாம எங்கெங்க நினைக்க போறோம்? நினைச்சு பாருங்க, அந்த அங்க போனா மறப்பே இல்லாத உலகம், அங்க இருக்கிறாலேயே மறக்க செய்யக்கூடிய ஆற்றல் உடையும் நம்முடைய பெருமா. இந்த மண் மையலா, இந்த மண்ணிடை வாழ்வு என்னும் வாழ்வு மயக்கத்துக்குரிய வாழ்க்கை, மயக்கமே வாழ்க்கையாக இருக்கிற இந்த உலகத்துல நாம நினைக்கிறோம்னு சொன்னா நாமலா நினைச்சிட்டு இருக்கிறோம். நினைக்குமாறு அவன் நினைக்கின்றான், நம்ம நினைக்கணும்னு அவன் நினைக்கிறான், அதனால நாம் அவனை நினைக்கிறோம். அவன் நம்ம நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா நாம நினைக்க முடியாத அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் வேலைகள் நம்ம கையில கொடுத்துருவாரு. 1 கோடி ரூபாய் கையில கொடுத்தா நம்ம சாமி நினைச்சிட்டு போறோம், ஐயோ 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுங்க, 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சுங்க, என்னங்க பண்ணலாங்க சொல்லுங்க, எப்படியாவது அடுத்த வருஷத்துல 2 கோடியை ஆக்கிடலாம், அப்படியே இரவும் பகலும் தூக்கம் வராம இந்த டெபாசிட் பண்ணுவோமா, அதை கொண்டு இடத்த வாங்கலாமா, தங்கத்தை வாங்கலாமா, இல்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு அறிவு முழுக்க அப்படி திருப்பி விட்டான்னு வச்சுக்கோங்க. திருப்பி நான் வந்து 1 கோடி ரூபாய் ஆண்டவா 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன்னு கொடுக்கற நேரம் நினைப்போம், அதுக்கப்புறம் சாரி ரொம்ப பிஸி பெருமானே அப்படின்னா கூட நினைக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுவோம். எனக்கு உங்க மாதிரி தாங்க நினைப்பு இருக்குது, சாமியை நினைக்கணும்னு நினைக்கணும்னு டைம் இல்லைங்க, ரொம்ப பிஸியா போச்சு. நான் முதல்ல பிரதோஷத்துக்குலாம் போகணுங்க, அம்மாவாசி போகணுங்க, ஞாயிற்றுக்கிழமை கோயிலையே தான் கிடப்பணுங்க, இப்பெல்லாம் முடியலைங்க நேரம் இல்லை அப்படி சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகி நினைக்கிறீங்க? அப்படின்னா போதும் அவன், அதுதான் அப்பறதான் சொல்வார், ஒன்றை நினைக்கும் பொழுது அதை அகற்றி வேறொன்றை நினைக்குமாறு செய்திடுவான் என்று திரு பழனத்தேவாரத்துல பதிவு செய்திருப்பார், திரு பழனத்துல. ஆனா நாம நினைக்கிறோம் நினைக்கிறோம்னு ஒரு கர்வம் நமக்கு வந்தா கூட அதை கூட அவன் கொடுத்ததுதான், நான் நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் தான் சாமியை இடையராது நினைக்கிறேன், நான் தான் இடையராது நினைக்கிறேன் இல்ல, அவன் நாம நினைக்க வேண்டும் என்று அவன் நினைப்பதனால நம்மால் அவனை நினைக்க முடியாது. அந்த மாதிரி திருத்தொண்டருடைய தொண்டு இறைவனாலதான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒரு ஒரு போற போக்குல நம்ம பார்க்கிறோம், சிறு நுட்பங்க அந்த கருணை, எவ்வளவு கருணை அவன் நம்ம மேல கொண்டிருக்கிறான் என்று தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படுங்க. எத்தனை முறை திருத்தொண்டர் புராணம் படிச்சிருப்போம் கேட்டிருப்போம், இந்த கோணம் நம்ம அறிவு கெட்டதே இல்லையே, இதுதான் நிலைங்க. அதான் அவனை உணர்த்தினால் தாங்க நம்ம உணரணும், அவன் உணர்த்தலன்னு நம்மால உணர முடியாது. எனவே யாராக இருந்தால் எவராக இருந்தால் எந்த நிலையிலுமாக அவன் தான் நமக்கு அருள் செய்கின்ற பெருமான். எனவே எப்பெரும் தன்மையும் ஆக எந்த நிலையிலும் அவன் தான் நமக்கு அருள் செய்தாக வேண்டும். எவ்வொரு திறமும் அந்தந்த நிலைக்கு ஏற்றாற் போல் இருக்கக்கூடிய நிலையில் அப்பரித்ததனால் ஆண்டு கொண்டு அருளி. இதை வேறொரு கோணத்துல சொல்லணும்னா, உயிர் பக்குவம் அடைகின்ற பொழுது நம்ம சிவப்பிரகாசத்துல படிச்சோம் இல்லைங்களா, புறச்சமயம் இருந்து அப்புறம் அகச்சமயம் புக்கு மிரு சுருதி வழி உடந்து ஆச்சரணத்துறை அவைகள் அடைந்து அப்புறமேல இருங்க அப்படி மெல்ல மெல்ல போய் சைவத்திரத்தை அடைவர், அதுக்கப்புறம் சரியை கிரியா யோகம் செலுத்தி அதன் பிறகு ஞானத்தால் சிவனடி சேர்வர் அப்படின்னு 7வது பாட்டு சிவப்பிரகாசத்துல இல்லைங்களா. அந்த பாட்டுல புறச்சமயம் நின்று அப்புறம் அகச்சமயம் புகுந்து சுருதி வழி உழந்து எத்தனை பிறவி கடந்து அப்ப அந்தந்த நிலைக்கு தக்கவார் எவ்வொரு தன்மையும் அந்தந்த நிலைக்கேற்றார் போல அங்கெங்க இப்ப ஒரு பிறவி கடவுளே இல்லைன்னு ஒரு பிறவி போயிருக்கும். நாம தான் பேசியிருப்போம், சாமியாவது ஒன்னாவது யார் யாருக்குள்ள ஏமாத்துறீங்க, கடவுள் இல்லவே இல்லை, அவங்க பேச வச்சு அப்புறமேல இருக்குது. ஆமாயா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது, ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த சாமி அந்த சாமியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், நமக்கு மேல ஒரு ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்ம அதுக்கு பல பிறவி வந்து அதுக்கப்புறம் அதுலயும் வந்து இந்த சாமி தான் அந்த சாமி தான் அந்த சாமி தான் சமயவாதிகள் தத்தம் மதங்களை அமைவதாக அரைச்சி மலையுமாறு செய்து அதெல்லாம் கடந்து வந்து நின்று சிவமே என்று வந்து நிக்கிறதுக்கு எத்தனை பாடுபட வேண்டியிருக்குது. அப்படிலாம் அந்த பாடுகளை எல்லாம் கடந்துதான் இன்னைக்கு பெருமாள் நம்ம எல்லாம் கொண்டு வந்து இருப்பி இருக்கிறார். எனவே எப்பெரும் தன்மையும் எவ்வவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டு அருள் அந்தந்த நிலைக்கு தக்கவாறு அருள். எனவே அவ்வாறு அருளுகின்ற அந்த பெருமான் என்ன என்ன செய்தான் அப்படின்னா, நாயினேனை நலமளி தில்லையுள், நாயினேன் தன்னை நாய் என்று குறிப்பிடுகிறார், நாயினேனை நலமளி தில்லையில் நலம் மலிந்திருக்கின்ற தில்லை, நலம் மலிந்திருப்பது கொட்டி கிடக்குதுங்க நலம். எனவே நலம் மலி தில்லையுள் கோலமாதரு பொதுவினில் வருகன, கோல அழகிய பொது என்கிற தில்லை சித்திரம்பலமாகிய சபைகளில் வருக, நெருப்பு வந்து அடியவர்கள் உள்ளே செல்ல இவரும் உள்ளே புக அந்த நெருப்பு மறைந்தது, தில்லைக்கு வா என்று இவரை அழைத்தார் என்பது வரலாறு. அதற்கு அகச்சாந்து இந்த வரிதான், தில்லையில வா என்று அழைத்தார், கோலமாதரு பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கு ஒழித்து அருளி. எனவே இங்க இந்த இடத்திலிருந்து செல்லுமாறு பணித்து தில்லைக்கு வா என்று வந்தான் அந்த பெருமான். அவ்வாறு அருள் நிறைந்த அந்த பெருமான் அம்பலத்தின் கண்ணை வருக என்று பணித்தான். அது மட்டுமல்ல, தன்னுடைய அந்த கோலத்தை மறைத்துக் கொண்டு பழுத்த மனத்து அடியவர்களை உடனே அழைத்துக் கொண்டு சென்று விட்டான். எனவே அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும். எனவே அந்த என்னை மட்டும் விட்டுட்டு இங்கு ஒழித்து அருளி, என்னை மட்டும் இரு என்று இருத்தி விட்டு அந்த பக்குவம் உடைய தொண்டர் பெருமக்களை எல்லாம் உடனே அழைத்துக் கொண்டு அன்று உடன் சென்ற அருள் பெறும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் அந்த நிலையில எல்லோரும் உள்ளே புகுமாறு செய்து அதன் பிறகு இப்படி பல பேர் உள்ள புகுந்தாங்க, நான் வெளியே நின்னேன், என்ன மாதிரியே சில பேர் வெளியே நின்னாங்க, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்கனர் அது ஏன் கேட்கறீங்க, ஒரு பெரிய ஒரு பட்டியல், ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, குருநாதனை பிரிந்து என்னால் இருக்க முடியாது என்று அவர் அவர்கள் மாண்டு விட்டார்கள். அதான் சொல்றார், அவ்வாறு வா என்று சொன்னாரு, நான் பேசாம வெளியே நின்றுட்டேன், நில்லுனாரு நான் நின்றுட்டேன், ஆனா எல்லாரும் நிக்கலீங்க, அதுபடி சாமி என்ன விட்டுட்டு போயிட்டாரு, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, மலை மேல ஏறி அங்கிருந்து உருண்டார்கள், நெருப்பை வளர்த்து நெருப்புக்குள் பாய்ந்தார்கள், விடத்தை என்று உண்டார்கள், கடலுக்குள்ள போய் புகுந்து மாய்ந்தார், இப்படி பல்வேறு நிலையில் தங்களை மாய்த்து கொண்டார். எதனால, பிரிவு ஆற்றாமையின் காரணமாக சொல்ல, எய்த வந்திலாதார் எரியில் பாயம், நெருப்புல போய் சில பேர் பாய்ந்தார், மாலது வாகி மயக்கம் எய்தி பூதளம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறினர், அப்படியே ஐயோ குருநாதா என்னை விட்டு போயிட்டீங்களே அப்படின்னு என்ன பண்ணாங்க, மயக்கம் அடைந்தார்கள், மயக்கம் தெளிந்தாங்க, நிலத்துல உருண்டு புரண்டு அழுந்து ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டாரே என்று அப்படி அழுது புரண்டாங்களாம். அப்படி ஒரு கூட்டம் பூதளம் அதனில் புரண்டு விழுந்து அலறி, அப்புறம் கால் விதை தோடி கடல் புக மண்டி நாத, அப்படியே வேகமா கடலை நோக்கி ஓடினார்களாம், அப்படி ஓடி போய் நாத நாத என்று அழுது அரற்றி நாத 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 என்று சொல்லிக்கிட்டே போய் உள்ள உண்டான கடலுக்குள்ள, நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தனர் பாதம் எய்தவும், அதையெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, இந்த திருவடி வந்து அடைந்து விட்டார், அதாவது இறைவனை நினைந்து மாண்ட காரணத்தினால் திருவடி பெற்று போயிட்டாங்க. அப்ப எப்படி நாமளும் போய் நெருக்கம் முட்டி விழுந்தா போயிருவோமா, நாமளும் போய் கடல் விழுந்தா போயிடுவோம்னா, நாம போறதா கடன் தொல்லையினால வீட்டுல பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நம்மளையே மையமா வைத்து கொண்டு போய் மாழுவதனால நாம அப்படிலாம் போக முடியாது, யாருக்கு மணிவாசக பெருமானை போல அந்த வேட்கை இருக்கிறதோ அவனையே நினைந்தவர்கள் அங்க போலாம், என்ன பண்ண படிக்கும்போது நமக்கு ஒரு ஞாபகம், ஒருவேளை இப்பெல்லாம் கடல்ல பூந்து மாண்டவங்க எல்லாம் போயிட்டாங்களாமா, இப்ப நாமளும் பேசாம அப்படியே ஒரு ஒரு தற்கொலை முயற்சியை மேற்கொள்ளலாமா நினைச்சீங்கன்னா நாமெல்லாம் பேயத்தான் அடைய முடியும் தற்கொலை இது பண்ணிட்டீங்கன்னா. அதனால இது நமக்கு இது ஆகாதுங்க. அவர்கள் உயர்ந்த நினைப்புல வைத்திருந்தாங்க, அதனால அவர்களுக்குரிய நிலை வேறு. குருநாதனாக வந்து ஆண்டு கொண்ட காரணத்தினால் பிரிவு ஆற்றாமையில் இறந்தார்கள், தங்களை தங்களை மாய்த்துக் கொண்டார்கள். அந்த அன்பினுடைய உச்ச நிலையில அப்படி மாண்டு கொண்டு போனாங்க. நாமெல்லாம் அப்படி இல்லைங்க, நமக்கு என்ன அன்புனா என்னன்னு தெரியல. அன்பு வச்சிருக்கிறோம், நம்ம அன்பு பூரா உலகத்தை சார்ந்து இருக்கிறது, உடலை சார்ந்தும் உலகத்தை சார்ந்தும் பதவியை சார்ந்தும் பொருளை சார்ந்துமாக நம்மளுக்கு இருக்கிறது. நம்முடைய நினைப்பு அனைத்தும் இறைவன் ஒருவனே அவன் மீது முழுமையாக வைத்திருக்கிற அன்பாக இருக்குமானால்தான் அது சாத்தியம். நம்ம நெஞ்சுக்கு தெரிய நம்மகிட்ட அந்த அன்பு இல்லைன்னு அடுத்தவங்க எல்லாம் சர்டிஃபிகேட் பண்ண வேண்டாம், நமக்கு நமக்கே தெரிஞ்சுக்கலாம். ஆமா, எங்கிட்ட அந்த அன்பு இல்ல, இறைவனையும் நான் நினைக்கிறேன், இறைவனையே நினைப்பவன் நான் அல்ல, அது நம்ம நெஞ்சு சொல்லும். எனவே நமக்கு அந்த முயற்சிகள் பயன் தராது. ஆனா இவர்கள் அவங்க அந்த அருள நின்றவர்கள், எனவே அவர் பிரிவு ஆற்றாமை காரணமாக மாய்ந்தார். என எரிய பாயவும் அப்புறம் மயக்கம் எய்தியும் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால்விசை தோடி கடவுக மண்டி நாத நாத எந்து அழுது அரட்டி பாதம் எய்தனருள் பாதம் எய்தவும். எல்லாரும் பதஞ்சலி கருளிய பரம நாடக. பதஞ்சலி என்பது இங்க புலிக்கால் முனி, பிறகு அங்க பக்கத்தில் பாத்தீங்கன்னா பாம்பு உடம்புடைய ஒரு முனிவர் இருப்பார். புலிக்கால் முனி என்பது வியாக்கர பாதர் என்று பேர். பதஞ்சலி என்பவர் இந்த பதஞ்சலி வேறுங்க, பதஞ்சலி யோக சூத்திரத்தை செய்திருக்கிற முனிவர் வேறு, அந்த பதஞ்சலி வேறு, இந்த மந்து தொழு பதஞ்சலி என்று இவருக்கு பேர். இவர் சைவ சித்தாந்த நெறிக்குரியவர் இந்த பதஞ்சலி. யோக சூத்திரம் செய்திருக்கிற பதஞ்சலி என்பவர் அவர் அந்த அவருடைய முறை வேறு. எனவே ரெண்டும் பேர் ஒன்றுதான், ஆனால் நிலை என்பது ரெண்டு பேருக்கு வேறுங்க. எனவே இவருக்கும் பதஞ்சலி முனிவர் தான் பேரு, அவருக்கும் பதஞ்சலி முனிவர் தான் பேரு. ஆனால் அவர் யோக சூத்திரம் செய்தவர், அந்த பதஞ்சலியினுடைய யோக சூத்திரம் வேறு. இவர் அருள் இவர் நடராச பெருமானின் திருவருள் பெற்ற பதஞ்சலி என்று சொல்லப்படுகிற முனிவர். இவரும் புலிக்கால் முனிவர் சமகாலத்தவர்கள். இருவரும் தான் அந்த தில்லையின் கண்ணே தவம் செய்து பெருமானுடைய திருக்கோலத்தை கண்டார்கள். எங்கள் இருவருக்கு வழங்கிய காட்சியை புவியிருக்கிற மக்கள் எல்லாருக்கும் வழங்க வேண்டும் என்று அவர் இருவரும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால்தான் அம்பலத்தின் கண்ணை வெளிப்பட்ட பெருமான் இந்த நாமெல்லாம் காணும் வண்ணம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதனால நடராச பெருமானுடைய திருக்கோலம் காணுகிற இடங்கள் எல்லாம் ரெண்டு புறமும் பதஞ்சலியும் வியாக்கர பாதரும் இருப்பதை நீங்க பார்க்கலாம். நம்முடைய திருக்கோயில கூட நீங்க வலம் வருகின்ற பொழுது நம்ம கூடுதலை செல்லுகிற நடராச பெருமானுக்கு நேர் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாயில மேல பாத்தீங்கன்னா முதல்ல அங்கதான் மார்கழி திருமஞ்சன் நடக்கும். அதாவது கூடுதலைக்கு செல்லுகிறோம் இல்லைங்களா, பின்பக்க வாயில் நேர் பின்புற வாயில் அங்கிருந்து வரும்போது மேல பாத்தீங்கன்னா நடராச பெருமான் தெரியவா, ரெண்டு பக்கம் பதஞ்சலியும் வியாக்கர பாதம் தான் இருப்பாங்க. அங்க எங்கெல்லாம் நடராச பெருமான் இருக்கிறாரோ அங்கெல்லாம் நம்ம கோபுரத்துல பாத்தீங்கன்னா நீங்க நடராச பெருமான் கூடிய பகுதி முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் இருப்பதை கோபுர வாயிலும் பார்க்கலாம். எனவே பதஞ்சலி கருடைய பரம நாடக, பரம மேலான உயர்ந்த நாடகம். இங்க நாடகம் என்பது ஐந்தொழில் கூத்து. பரம நாடக என்று இதம் செழிப்பு எய்து நின்று ஏங்கினர் ஏங்கவும். ஆக அவ்வாறு ஐந்தொழில் கூத்தை செய்கின்ற அந்த பெருமான் இவ்வாறு ஆன்மாக்களுக்கு தக்கவாறு பிறப்பு இறப்பு இறப்பு பிறப்பு என்று மாறி மாறி அந்த கூத்தினை செய்கின்ற அந்த நிலை. எனவே இவ்வாறு பதஞ்சலி முனிவருக்கு அருள் செய்த நிலையில் மேலாக நிற்கக்கூடிய அந்த கூத்தன் இங்கு மனம் வெறுப்புற்று நின்று ஏக்கமுற்றோர் ஏங்கி நிற்கக்கூடியவன். இதம் கழித்து ஆக இதம் கழித்து எய்து ஏங்கினர் ஏங்கவும். ஆக இப்படி நெருப்புல போய் பூந்தாங்க, கடல்ல போய் பூந்தார்கள், இப்படி பலரும் பலவாறு நிற்க அப்படியே எதிரியும் போகாம மாண்டு போகாமல் அப்படியே நின்று கொண்டு நின்றவர்கள் நிற்கனர். இதம் சழித்து நின்று ஏங்கினர் ஏங்கவும் என்று குறிப்பிடுகிறார். எவ்வாறு நிற்க ஏங்கக்கூடியவர்கள் ஏங்கி நிற்கவும் என்று குறிப்பிடுகிறார். அது பரம நாடக உயர்ந்த நாடகத்தை செய்கின்ற பெருமான். இறைவன் செய்கிற நாடகம் ஐந்தொழில் என்கின்ற கூத்து. இது நம்முடைய நம்ம பெருமான் ஞான கூத்து என்றும் ஊனக்கூத்து என்றும் ஆனந்த கூத்துமாக மூன்று வகையில அருளுகிறார். உண்மை விளக்கம் படித்தவங்களுக்கு தெரியும், ஊனக்கூத்து ஞானக்கூத்து ஆனந்த கூத்து என்று சொல்லப்படும் ஐந்தொழில் கூத்து என்று சொல்வது. எனவே அத்தகைய கூத்தினை ஆன்மாவின் நிலைக்கு தக்கவாறு செய்கின்ற பெருமாள். எனவே பரம நாடக என்று இதம் சளித்து சளிப்பு எய்தி. இதெல்லாம் நமக்குள்ள போக முடியலையே, நாம போய் மாள முடியலையே, இறைவனும் கூட்டிட்டு போகல, நாமும் உயிரை மாய்த்து கொள்ள முடியலையே என்று சளிப்பு எய்து நின்று ஏங்கினர் ஏங்கவும். இந்த பட்டியல வேணா நாம இருக்கலாம், நமக்கு இந்த வந்து இல்லையே என்று ஏங்கி நிற்கக்கூடியது போல ஏங்கவும்.